புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் அறிவியல் மையம் புவி அமைப்பியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் திரு எம் சுரேஷ் காந்தி அவர்கள் சமுதாய பங்களிப்புடன் சுற்றுச்சூழல் பேணுவம் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஜூன் மாதம் 5ஆம் தேதியும் நம்ம இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தினத்துல உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல புதுகை பண்பலை நேர்கள் சார்பா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில ஐயா உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
வணக்கம். புதுகை எஃப்எம் நேர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிக் கொண்டு வருகிறேன். உலக சுற்றுச்சூழல் தினம் 2024 அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 5ஆம் தேதி இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளை கொண்டு சொல்லுவாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சி எதிர்ப்பு, இந்த தலைப்புல தான் இந்த வருஷத்துக்கு உள்ள கருப்பொருளா விளங்குது. இந்த உலக சுற்றுச்சூழல் தினம்ங்கிறது இந்த உலகம் முழுவதும் ஒரு நிலையான வளர்ச்சிக்கான நடைமுறையை பரிந்துரைக்கிறதுக்கு மிகப்பெரிய தளமா வந்து இது இருக்கு. பொதுவா இந்த சுற்றுச்சூழல் அப்படின்றதே இயற்கை வளங்களை வந்து நம்ம வந்து இப்ப அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால இப்ப எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம இயற்கை வளங்கள்லாம் இழக்க நேரிடும், இல்லாம போயிடும். ஸோ அதெல்லாம் தடுக்கணும். ஏன்னா நம்ம சந்ததிகள், அதிகமான சந்ததிகளுக்கு வந்து சுற்றுச்சூழலோட விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி ஜூன் 5ஆம் தேதி வருஷம் இந்த சுற்றுச்சூழல் தினம் வந்து கொண்டாடுறோம்.
ஐயா இப்ப இந்த சுற்றுப்புற சூழல் அப்படிங்கறத பொறுத்த அளவுல இன்னைக்கு எல்லாருக்குமே சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய இல்லங்கள்ல நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய வீட்டை தூய்மையா வச்சுக்கணும், நம்மளுடைய அண்டை இடங்களை தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கறதான் பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு முதல் பாடமா கற்றுக் கொடுக்கறாங்க. அப்படி நம்ம கத்துக்கிட்டு வந்துமே கூட இப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை பத்தின ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏன் தேவைப்படுது, அதுக்கு என்னங்கய்யா காரணம்?
நம்ம வாழ்ற பூமியில வந்து நமக்கு தேவையான அனைத்து பொருள்களுமே இயற்கையாவே கிடைக்குது. நம்ம எந்த அளவுக்கு அதை கரெக்டா நம்ம எடுத்து பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அது வந்து எந்த விதமான பாதிப்பும் அது ஏற்படாது. நம்ம அளவுக்கு அதிகமா தேவைக்கு அதிகமா நம்ம மக்கள் தொகை வந்து அதிகமா பெருகிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம அதிகமான கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த அளவுக்கு கட்டடங்கள் கட்டுற அளவுக்கு வேண்டிய தண்ணீரை நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் நிலத்துல இருந்து. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் தொழிற்சாலையோட கழிவுகள் இதெல்லாமே வெளியேற்றிக்கிட்டே இருக்கோம் அதிகமாக. இது இல்லாம காத்து மூலமா வெளியேற்றுறோம். சிலது வந்து கழிவுகளை வந்து நிலத்துக்கு நேரடியாவே வெளியேற்றிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் இயற்கைக்கு மாறாக நம்ம எதெல்லாம் செய்யறோமோ நம்ம அந்த பூமியோட உண்மைய தன்மை அதோட இது வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பல மில்லியன் டன் குப்பையை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு கடைசியா போய் ஒரு கடல்ல தான் போய் அது கலக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த நெகிழி நம்ம சொல்றோம்ல, அந்த குப்பை வந்து இப்போ எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. இந்த குப்பை முறையா நம்ம அதை எடுத்து அதை மறுசுழற்சி பண்ணி கரெக்டா செஞ்சோம்னாக்க எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதை பண்ணாம நம்ம நேரடியாவே, அதனாலதான் அரசாங்கம் நம்ம ஒவ்வொரு தடவையும் மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் சேகரிச்சு தனித்தனியா கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். மக்களாகிய நாமல் வந்து சரியா கடைபிடித்தோம்னால் எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இந்த மாதிரி நம்ம அதை செய்யாம அதிக நெகிழிகளை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தி குப்பைகளா போடுறப்பதான் அது எல்லாமே ஆற்று வழி மூலமாகவோ அல்லது காற்றின் மூலமாகவோ கடைசியா போய் கடல்ல போய் கலந்துருது. கடல்ல நமக்கு ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வந்து கண்ணுக்கு தெரியாத நெகிழிகள்னு இப்ப சொல்றப்ப மைக்ரோ பிளாஸ்டிக்னு வந்துருச்சு. அதெல்லாமே இப்போ அந்த கடல்ல வாழ்கிற உயிரினங்கள் அதை சாப்பிடும் போது, உதாரணத்துக்கு மீன்கள் எல்லாமே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை வந்து சாப்பிடுறோம். அதை சாப்பிடுறப்ப அந்த மீன்களே மனிதர்கள் நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு உடலுக்குள்ள அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ன்ற கண்ணுக்கு தெரியாத நெகிழிகள் நம்ம உடலுக்குள்ள போயிட்டு நமக்கு பெரும் வியாதிகளை உருவாக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சுற்றுச்சூழலை வந்து நம்ம பாதுகாக்கணும், அதனாலதான் அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குறிப்பா மாணவர்களாகிய பள்ளி மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்பதான் வந்து அவங்க மூலமா அது எல்லாருக்குமே ஈஸியா சென்றடையும் அப்படின்றதுக்கு தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை நம்ம பெருசா பாக்குறோம்.
ஐயா, இப்ப இந்த சுற்றுச்சூழலை பொறுத்த அளவுல வளிமண்டலத்துல காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம காற்றை தான் சுவாசிக்கிறோம், ஏன்னா காற்றுல தான் மனிதர்கள் விலங்குகள் சுவாசிக்க கூடிய ஆக்சிஜன் கலந்திருக்கு. அதனுடைய அடிப்படையில காற்று எப்படி எல்லாம் மாசடையுதுங்க ஐயா, அதற்கான காரணிகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
இந்த சுற்றுச்சூழல் தினத்துல இது ஒரு முக்கியமான கேள்விதான். காற்று வந்து மாசுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற பல மாநிலங்களை பார்த்தோம்னா காற்று மாசுபாடை பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம தலைநகர் டெல்லியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதிகமா வந்து காற்று மாசுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுதான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு மனுஷன் வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து காற்றோட தரம் எப்படி இருக்கணும், அது தரம் எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அதாவது ஜீரோல இருந்து ஒரு 50 வரைக்கும் ஒரு தர குறியீடு இருக்கு. அது வந்து அந்த மாதிரி ஜீரோல இருந்து 50 தர குறியீடுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு சுவாசிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல காற்று அப்படின்னு சொல்றாங்க. டெல்லி மாதிரியான ஒரு மாநகரம்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா அங்க இருக்கிற தரக்குறையீடு வந்து அதிக அளவு இருக்கு. குறிப்பா பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40-50 சிகரெட் ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அது தீங்கு ஏற்படுமோ அந்த அளவுக்கு இந்த டெல்லியில் உள்ள காற்றை சுவாசிப்பதற்கு ஏற்படக்கூடிய சமம் அப்படின்றாங்க. காற்று மாசுங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. காற்று மாசை கண்டறியறதுக்கு வந்து காற்றுல இருந்து ஒரு நுண் துகள்கள் PM வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, 2.5 அப்படின்ற ஒரு அடிப்படையை வந்து கணக்கிடுறாங்க. அதாவது ஒரு மீட்டர் சதுர பரப்புல வந்து 2.5 மைக்ரோமீட்டருக்கு குறைவான அளவு கொண்ட நுண் துகள்கள் எத்தனை கிராம் இருக்குது அப்படின்றத கணக்கிடுறாங்க. ஒரு மீட்டர் சதுர பரப்புல 10 மைக்ரோகிராம் நுண் துகள் இருந்துச்சுன்னா அது சுவாசிக்க ஏற்ற காற்று. ஆனா இப்ப டெல்லி மாதிரி உள்ள இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் சதுர பரப்புல சராசரியாக 450 மைக்ரோகிராம் நுண் துகள்கள் இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு காற்று வந்து மாசுபாடு ஆகிட்டே இருக்கு. ஆரம்ப காலகட்டத்துல பாருங்களேன், 1951 பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஒரு குறைந்த வாகனங்கள் தான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க, 30 லட்சம் வாகனங்கள் அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாருங்க, 3-4 மடங்கு அதை விட அதிகமா ஆயிடுச்சு. அப்போ வாகனங்கள் உற்பத்தி அதிகமாகுது, அதுல இருந்து போக்குவரத்து பயன்பாடு நமக்கு அதிகமாயிடுது. அந்த மாதிரி வாகனங்கள்ல இருந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறது பாருங்க, அது வந்து வருஷத்துக்கு ஒரு கணக்கு இருக்கு, 1 டன், 2 டன், 5 டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட டன் கார்பன் டை ஆக்சைடை வந்து வாகனங்கள் மூலமாகவும் இருசக்கரங்களை நம்ம பயன்படுத்தும் போது அதுல இருந்து வெளியேறப்படுகிற கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் காற்றுல போய் அது கலந்து மாசுபடுது அப்படின்றது ஒரு காரணமா நம்ம சொல்றோம். சைனா போல நாட்டுல கூட இந்த மாதிரி அதிகமா இருக்கு.
ஐயா, இப்ப அடுத்தபடியா பொதுமக்களும் சரி விலங்குகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து நீர். அதனுடைய அடிப்படையில நீர்நிலைகள் எப்படியெல்லாம் மாசுபடுது, அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
நீர் மாசுபாடு அப்படின்றது பொதுவா சொல்லணும்னா ஏரி, ஆறு, கடல், இந்த நிலத்தடி நீர் இது எல்லாமே வந்து தூய்மைய இழந்துருச்சு. நமக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு அளவுகள் இருக்கு. ஒரு தண்ணியில வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் நீரில் உள்ள வேதியியல் பண்புகள் வந்து ஒவ்வொரு அளவு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், கார்பனேட், பைகார்பனேட் அப்படின்ற அளவுகள் இருக்கு. இப்ப இந்த அளவுகள் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நீரை வந்து ஆய்வு செய்யும் போது அந்த வேதியியல் பண்புகள் சொல்ற மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுனாலே அது நீர் மாசுபாடான இடம் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இந்த நீர் மாசுபாடு எதனால மெயினா ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் மூலமா தான். இங்க இயற்கையை நம்ம வந்து சீர்குலைக்கிறதுனால அதிகமான குப்பைகளை ஒரே இடத்துல நம்ம கொட்டும் போது மழை பெஞ்சு அதுல இருந்து குப்பையில உள்ள கசடுகள் எல்லாமே கீழே பூமியில இழுத்துக்கிட்டு நிலத்தடியில போய் கலந்துடுறது. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய தொழிற்சாலை கழிவுகள் நேரடியா நிலத்துல போய் கலக்கும் போது அந்த நீர் வந்து மாசுபடுது. இந்த மாதிரி அந்த மாசுபட்ட நீரை வந்து நம்ம விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி நீரை நீங்க குடிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாவே உள்ள போயிட்டு நம்மளோட நீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை வந்து குறைச்சிருது. குறைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீர் வந்து மாசுபட்டுறதுன்றாங்க. ஆக்சுவலா நீர்ல வந்து ஆக்சிஜன் அளவு வந்து 8-15 மில்லி லிட்டர் பெர் கிராம் இருக்கணும். ஸோ அது மாதிரி இல்லாம இந்த நீர்ல உள்ள நுண்ணுயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்னீர் பாக்டீரியல் ஆக்சிஜன் குறைவால இறந்து போயிடும். அதனால இந்த நீர்வாழ் உயிரினங்கள்ல உள்ள மீன்கள் இதெல்லாம் கூட அழிஞ்சு போயிடும்ன்றாங்க. அதனாலதான் இந்த தொழிற்சாலையிலிருந்து வர்ற கழிவுகளை வந்து நம்ம முறையா செக்ரிகேட் பண்ணி அதை ரீசைக்ளிங் பண்ண பிறகு நம்ம நிலத்துல விட்டோமானால் இந்த நீர் மாசுபாடு ஏற்படாம தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு.
ஐயா, இதனுடைய வரிசையில அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடியது நிலம். நிலம் தான் நம்மளுடைய எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள். நிலம் எப்படியெல்லாம் மாசுபடுதுங்கய்யா, அதுக்கு என்னென்ன காரணம், நிலம் மாசுபடுறதுனால என்ன மாதிரியான ஒரு தீய விளைவுகளை மனிதன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா.
ஆக்சுவலா அந்த நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்பதற்கிணங்க தோண்ட தோண்ட வளங்களை கொடுக்கும் மண்ணில் தாவர இனங்கள் மட்டுமின்றி பல நன்மைகளையும் செய்யும் உயிரினங்களும் கூட அந்த நிலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நிலத்துலதான் நமக்கு தேவையான அனைத்துமே இருக்கு. பூமியில நீங்க பாத்தீங்கன்னாலே பூமியை வந்து நம்ம மூணு விதமான லேயரா பிரிக்கிறோம். மேல் எடுக்க வந்து நம்ம கிரஸ்ட், அதுக்கு கீழே பூமிக்கு அடியில ஒரு 12 கிலோமீட்டர் கீழே இருக்கிறத மேண்டில் லேயர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு கீழே இருக்கிறத வந்து கோர் லேயர் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம். அப்ப இந்த நிலத்துல இந்த மேல இருக்கிற அந்த கிரஸ்ட் அப்படின்ற இடத்துலதான் எல்லாமே இருக்கு நமக்கு. அங்க பாறைகள் உள்ளது, மண்ணின் தன்மை எல்லாமே இருக்கு. அப்போ நில உயிரினங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமா இருக்கிறதுக்கு இந்த நம்ம நிலப்பரப்பு தான். இப்ப இந்த நிலப்பரப்பு வந்து நம்ம அந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்கணும். இந்த நிலத்துல வந்து மறுபடியும் இந்த ஆலை கழிவுகள் நிறைய போய் கலக்குது. செயற்கை உரங்களை நம்ம நிறைய பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்புறம் நச்சு பொருட்கள் வந்து நிலத்துல இருந்து கலந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நிலத்தை வந்து பல விதத்துல தீங்குகள் விளைவிக்கும் போது அந்த நிலம் வந்து மாசுபடுது. அதனாலதான் நிலத்துல விளைகிறக்கூடிய காய்கறிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட நச்சுத்தன்மை நிறைய படர்ந்து அதை வந்து நம்ம மனிதர் உட்கொள்ளும் போது உடம்புக்கு வியாதிகளா மாறிடுது அப்படின்றதான் இந்த நில மாசுபாடு பத்தி நம்ம இப்போதைக்கு சொல்லலாம். அதனாலதான் நம்ம இந்த நீர் மாசுபாடு, நில மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு இதெல்லாம் வராம நம்ம தடுக்கணும். இந்த மாதிரி தடுக்கணும்னா மாணவர்கள்ட்டையும் மற்றும் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். அப்பதான் வந்து இந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வந்தா கட்டாயம் வருங்கால சந்ததியருக்கு எந்த மாசுபாடும் இல்லாத ஒரு அழகான பூமியை நமக்கு திரும்ப அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் வருஷம் June 5 கொண்டாடிட்டு இருக்கோம்.
ஐயா, இப்ப இந்த சுற்றுப்புற சூழல் மாசடைறதுனால மனிதரை போலவே கால்நடைகள் குறிப்பா விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுதா அப்படிங்கிற பட்சத்துல எப்படிப்பட்ட பாதிப்புகள் இந்த கால்நடைகள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க ஐயா?
ஓ, இப்போ நிலம் மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், காற்று மாசுபடுதல் இல்லாம இன்னொன்னு நம்ம சொல்லலாம், வெப்ப மாசுபாடு. வெப்பம் பூமியில வந்து வெப்பம் அதிகமாகுது அப்படின்றது ஒரு கான்செப்ட் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளோட வெப்பம் வந்து 40 டிகிரி செல்சியஸ் 45 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி வெப்பம் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி வெப்பங்கள் அதிகமாகறப்ப இயற்கையாவே பூமியில வாழக்கூடிய விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி அதிக வெப்பம் ஏற்படுறப்போ நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் நம்ம சொல்ற பாருங்க, அதுவுமே வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றத நம்ம முதல்ல குறைக்கணும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிட்டே வரமோ இந்த கார்பன் எமிட் ஆகிறது, பூமியில கார்பன் எமிஷன் லெவலை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா அதுக்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா மரம் வளருங்கன்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ இந்த சுற்றுச்சூழல் தினங்கள்ல வந்து ஒவ்வொருத்தருமே கட்டாயம் வீட்டில் வந்து ஒரு 5 மரங்கள் வளரணும், தனி ஒவ்வொரு மனிதனும் 5 மரங்கள் கட்டாயம் வளருங்க. ஸோ இந்த மரங்கள் நமக்கு வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய நமக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்குது. இந்த கார்பன் சீக்வன்சேஷன் நம்ம சொல்றோம், அந்த கார்பனுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வெப்பத்தை குறைக்கிறதுக்கும் வழி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெப்பம் அதிகமா குறையிறப்போ மறுபடியும் இந்த குட்டி குட்டி தாவரங்கள் எந்த விதமான பிரச்சனை இல்லாம வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகங்கள் நம்ம விலங்குகளுக்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஐயா, அதே போல இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கணினி கணிப்பொறி மின்சாதனங்கள் இது பழுதடைந்தது அப்படிங்கிறப்ப இதை இ வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இ வேஸ்டேஜ் ஆன பொருட்களை நம்ம என்ன பண்றோம், பொதுமக்கள் எல்லாருமே ஒரு வீடு ஓரங்கள்ல சாலை ஓரங்கள் இருக்கக்கூடிய குப்பை கூளங்கள்ல அந்த பழுதடைந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் ஒயர்கள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுறோம். இந்த பழுதடைந்த பொருட்கள்னால சுற்றுச்சூழல் எப்படியெல்லாம் மாசடையுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த பொருட்களை நம்ம மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்த முடியுமா, அதை பத்தி கொஞ்சம் விரிவான தகவல்களை சொல்லுங்க ஐயா.
அதாவது மின்னணு கழிவு மேலாண்மை அப்படின்னு ஒன்னு இருக்கு, நீங்க கேக்குறது அதுதான். சுற்றுச்சூழல் அமைச்சகமே இதுக்கு ஒன்னு இருக்காங்க. மின்னணு கழிவு மேலாண்மைக்கு நிறைய விதிமுறைகள்லாம் வகுத்திருக்காங்க. 2011 2016 ஆண்டு இதுலெல்லாம் கூட அந்த மின்னணு கழிவு மேலாண்மை பத்தி குறிப்புகள் இருக்கு. இப்ப சீனா அமெரிக்கா இப்ப அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நம்ம இந்த மின்னணு கழிவுகள் அதிகமா உற்பத்தி செய்யற நாடுன்னு பார்த்தா நம்ம இந்தியா தான் இருக்கு. ஸோ இந்த மின்னணு கழிவு மேலாண்மை அதுக்கு வந்து புதிய விதிமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும்னா கட்டாயம் ஒரு மாற்றங்களை அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நம்ம உற்பத்தி பண்ற மின்னணு கருவிகள் இருக்கு பாருங்களா, அதோட உதிரி பாகங்கள் இதெல்லாம் வந்து பழுது நீக்கி பயன்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம எல்லாமே அதை தூக்கி எரிஞ்சிடுறோம். ஸோ அந்த மாதிரி எரியற பொருளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மின்னணு கழிவு பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வானொலி பெட்டி கூட சொல்லலாம், நிறைய நீங்க கேட்ட மாதிரி கணினி, அது இல்லாமல் இந்த குளிரூட்டிகள் பற்றி, குளிர்சாதன பெட்டி, இந்த கேமரா, இசைக்கருவி, இந்த கைபேசி, இதெல்லாமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பென் டிரைவ், மின்னணு கடிகாரங்கள், இந்த மின்னணு பொம்மைகள் கூட சொல்லலாம். இது இல்லாம சமையல் அறையில பயன்படுத்துற நிறைய மின்னணு கருவிகள், இந்த மருத்துவ பரிசோதனைக்காக பயன்படுத்துற கருவிகள், இதெல்லாமே இந்த கழிவு பொருள் வந்து சேகரித்து பாதுகாத்து பிரிச்சு எடுத்து அதை வந்து மறுசுழற்சி செஞ்சோம்னா தான் நம்ம வந்து இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய வழியா சொல்ல முடியும். மின்னணு கழிவு சேகரிக்குது, பிரிக்கிறது, மறுசுழற்சி செய்வது, இதெல்லாமே வந்து ஒரு 30,000 பேர், 40,000 பேர் இந்த இதுக்குன்னே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே நமக்கு அந்த மறுசுழற்சியை வந்து முறையா கையாள்றோமா அப்படின்றதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம முறைப்படி அதெல்லாம் பிரிச்சு தரம் பிரிச்சு எடுத்து மின்னணு கழிவுகளை வந்து நம்ம குறைச்சோம்னா பிற்காலத்துல சுகாதார கேடுகள் வராம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு.
சார், பொதுவா குப்பைகள் அப்படிங்கிற பட்சத்துல மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். தெரு ஓரங்கள் இருக்கக்கூடிய குப்பை கூடங்களையே நகராட்சியினர் என்ன பண்றாங்கன்னா மக்கக்கூடிய குப்பை மக்காத குப்பை அப்படின்னு இரண்டு தொட்டிகளை வந்து பிரிச்சு இந்த மாதிரி மக்கிற குப்பை இதுல போடுங்க, மக்காத குப்பை இதுல போடுங்கன்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்திருக்காங்க. எந்தெந்த குப்பைகளாம் மக்கக்கூடியது, எவை மக்காது அப்படின்னு நம்ம எப்படி தரம் பிரிச்சு பார்த்து இந்த குப்பைகளை பிரிக்கிறதுங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்துல இது ஒரு அவசியமான கேள்விதான். இது மக்களுக்கு அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு கேள்வி. குப்பை என்பது வந்து மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவுகள் தான். இதையதான் வந்து நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குப்பை வந்து குழியா இருந்துச்சு, குப்பை குழி நம்ம சொல்லுவோம். இப்ப வீட்டுல இருக்கிற குப்பையை கொண்டு போய் அந்த குழியில கொட்டி எல்லாத்தையும் மக்க வச்சிருவாங்க. இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நெகிழிகள், நான் சொன்ன ஆரம்பத்துல நெகிழிகள் வந்து இப்ப அதிகமா குப்பை கூடங்கள்ல நீங்க பாக்கலாம், குப்பை கிடங்குகள்ல இந்த இடத்துல எல்லாம். அது மட்டும் இல்லாம அது நிறைய காத்துல பறந்து அப்படியே அங்க இருக்கிற மண்ணையும் அசுத்தமாக்கி கால்வாய்கள் எல்லாம் போய் கீழே விழுந்து சாக்கடையில எல்லாம் போய் அது இந்த நெகிழிகள் அதிகமா இருந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகிட்டு வந்துருக்கிறது நம்ம பாக்குறோம். அதனாலதான் மக்கும் குப்பை மக்காத குப்பை இது மாதிரி பிரித்து கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கம் நம்மள வந்து டெய்லி நமக்கு அறிவுரை கொடுத்துட்டே இருக்காங்க. இப்ப நம்ம டெய்லி பயன்படுத்துறோம் பாருங்களேன், காய்கறி வகைகள், பழங்கள், இந்த எல்லாமே வந்து இலைகள், தேங்காய் நாறு, காகிதங்கள், இதெல்லாமே மண்ணில் போட்டோன்னே மக்கி போய் மண்ணோடு மண்ணாயி மக்கிற பொருள் தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக நம்ம வீட்டிலேயே இதை வச்சு மக்கிற குப்பையாக உருவாக்கி செடிக்கெல்லாம் வந்து உரமாக கூட பயன்படுத்தலாம். ஸோ அப்படி இல்லைனா தான் நம்ம தரம் பிரித்து குப்பையை கொடுத்து கொடுக்குறோம். இது இல்லாமல் மக்காத குப்பைன்னு சொன்னோம்னா மெயினாக வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் ஃபுல்லாகவே மக்காத பொருள் தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய பொம்மைகள், டப்பாக்கள் நம்ம சொல்கிறோம், தண்ணீர் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில், இப்போ நம்ம உடனே போய் பிஸ்லரி வாட்டர் பாட்டில் இல்லாட்டி வேற ஏதாவது கடைகளில் போயிட்டு நமக்கு இந்த பிளாஸ்டிக்ல நிரப்பக்கூடிய தண்ணி பாட்டில்களை தான் நம்ம நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்க ஒரு சினிமா தியேட்டருக்கோ இல்லை ஒரு கடை வீதிக்கோ எங்க போனாலும் கையில வந்து அந்த காலத்துல நம்ம தண்ணியை வந்து பிடிச்சி கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்ப அந்த மாதிரி இல்லாம அங்கே கடைகள்ல என்ன கிடைக்குதோ அந்த பாட்டில வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நம்ம வேஸ்டா வெளியில விட்டு எரிஞ்சிடுறோம். அது மாதிரி அட்டை டப்பா, கேரி பேக் அப்படின்னு நம்ம சொல்றோம், கேரி பேக், இந்த பால் கவர், சில இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ வந்து மக்காத குப்பைகள்ல வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்றாங்க, அதனாலதான் மக்காத குப்பையை தனியா கொடுங்க, அதையும் வந்து மறுசுழற்சி முறையில பயன்படுத்தி அதை வந்து ஒரு ரீசைக்கிளிங் ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு வகை இருக்கு, மின்சார ஒயர், ஒயர் டைப்பு, பல்பு, எலக்ட்ரானிக் சாதனங்கள், இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வகையான மக்காத குப்பை வகையை சேர்ந்தது தான். ஸோ இதில் வந்து நம்ம முறையா பயன்படுத்தினோம்னா அதுக்காக தான் வந்து இந்த பிளாஸ்டிக் மாசுபாட்டுக்கே ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. 3R நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படின்னு நம்ம அந்த வேர்டை சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா பிளாஸ்டிக்ங்கிறத மக்காத குப்பையா இருக்கு. ஸோ இதை வந்து மறுபயன்பாடு, மறுசுழற்சி இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதோட கழிவுகள்லாம் குறைச்சி ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்தோம். ஸோ அப்படி மாதிரி பண்ணோம்னா பிளாஸ்டிக் மாசுபாட்டை வந்து அதிகமாக குறைக்கலாம். அதே மாதிரி புதிய பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தியை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ அந்த 3R கரெக்டாக நம்ம பின்பற்றோம்னா பிளாஸ்டிக் மாசுபாட்டை, பிளாஸ்டிக்னா நெகிழிகள், இதை வந்து வருங்கால எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து நம்ம அதிகமான விழிப்புணர்வு கொடுக்கறது நம்மளோட முக்கிய பங்கு தான் அப்படின்றத நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன்.
ஐயா, இப்ப இன்றைய இளைய தலைமுறையினர் குறிப்பா மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய வகையில சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை எப்படிலாம் அவங்களுக்கு சொல்லலாம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து எப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டம், அதுல உள்ள இருக்கக்கூடிய உயர்கல்வி முறைகள்ல இந்த படிப்புகள் இப்ப விளங்கிக்கிட்டு இருக்கு, அவை சுற்றுச்சூழல் குறித்த எந்த மாதிரியான ஒரு புரிதலை மாணவர்களுக்கு வழங்குதுங்க ஐயா?
நம்ம வாழ்ற பூமின்னு எடுத்துக்கிட்டீங்கனால ஒரு தாய் மாதிரிதான் இது. அப்ப இது வந்து நம்ம பாதுகாக்கணும், வளமாக்கணும், இது வந்து ஒரு மாதிரி ஆக்கணும்னா ஒவ்வொருட இந்திய குடிமகனோட கடமை. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஏராளமான இயற்கை பொருட்கள் இருக்கு. நம்ம எங்க போனாலும் இப்போ பாக்ஸைட் வேணுமா, உடனே சேலம் போனீங்கன்னா பாக்ஸைட் கிடைக்குது. அலுமினியம் எடுக்கிறதுக்கு பாக்ஸைட்டு தேவையான அங்கே கனிமங்கள் இருக்கு. கடலோரங்கள்லாம் போனீங்கன்னா நமக்கு கார்னட்ன்ற கனிமங்கள் இருக்கு. இது இல்லாமல் ஜிர்கான், ரூட்டைல், அதனால இயற்கை வளங்கள் எல்லா இடத்துலையுமே நம்மள்கிட்ட இருக்கு. ஸோ அப்போ அந்த பூமியை வந்து நம்ம வந்து கரெக்டாக பாதுகாத்து வளர்ந்து வரும் சந்ததியினருக்கும் மக்களுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியத்தை வந்து நம்ம முத முத கரெக்டாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இயற்கை அங்கங்களா அந்த மரம், பறவை, பூச்சி, இதனால வந்து பருவநிலையில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதை வந்து அறிவியல் ஆராய்ச்சி மாசுபாட்டை கண்டறியறதுக்கும் பொதுமக்களையும் அதில் பயன்படுத்தணும், அதாவது அறிவியல் திட்டங்களை இருந்து தொடங்கணும். அது மட்டும் இல்லை, நான் இந்த பிஸ்னஸ் ஸ்கூல் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, வர்த்தக பள்ளி, இவங்க கூட சேர்ந்து தொழில் முனைவோர், சுற்றுச்சூழல் சார்ந்தவங்க, பசுமை வர்த்தக மாதிரிகள்னு சொல்கிறோம், கிரீன் பிஸ்னஸ் மாடல், இது எல்லாம் குறித்து ஒரு பாடத்திட்டங்களை வந்து உருவாக்கணும் புதுசாக. இது பொதுமக்கள் வந்து இயற்கையோடு இணைந்த சுற்றுச்சூழல் கேடு விளைவிக்காத வகையில் வந்து வாழ்க்கை முறை வந்து பின்பற்றணும். அதை வந்து அந்த அவசியத்தை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக புரிய வைக்கணும். அதை வந்து அவங்களுக்கு ஊக்கம் அளித்து அவங்களோட உணர்வுகளை தூண்டுற மாதிரி கருத்துக்கள் வந்து நம்ம வந்து பரப்பணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய விழிப்புணர்வு திட்டங்கள் கல்வியாளர்கள் மூலமாகவும், ஊடகங்கள் மூலமாகவும், கலைஞர்கள் மூலமாகவும் எல்லாமே ஒன்று சேர்ந்து செயலாற்றணும். அப்போதான் வந்து நம்ம இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையை எல்லா வயசினருக்கும் கல்வி திட்டங்களில் வந்து நம்ம இதை சேர்க்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் எதிர்காலத்தில் எந்த விதமான பாதிப்படாதவாறு நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். இது மட்டும் இல்லை, இப்போ இப்போ இருக்கிற இளம் தலைமுறைகளையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வாழ்ற இடத்துக்கு பக்கத்துல உள்ள தாவரங்கள், உயிரினங்கள், இதெல்லாம் வந்து அவங்களை அழைச்சிட்டு போய் சுற்றுலா மாதிரி அவங்களை அழைச்சிட்டு போய் காட்டணும். இதெல்லாம் இருக்கு, இங்க என்னென்ன இயற்கை நடைமுறை திட்டங்களை, இயற்கை நடைமுறை திட்டங்களை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு கடமை இருக்கு. ஏன்னா அப்பதான் வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் இது இந்த வந்து விழிப்புணர்வு வந்து செய்ய முடியும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். எல்லாரும் இன்னொருத்தர் பாத்துக்குவாரு, மத்தவங்க பாத்துக்குவாங்க, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா இது வந்து கட்டாயம் வந்து இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடு தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும். அதனாலதான் இது ஒவ்வொரு தனி மனிதரோட கடமையா எடுத்துக்கிட்டு, ஏன்னா இப்ப நிறைய பாருங்க இயற்கை சீரழிவு நடந்துகிட்டே இருக்கு, சுற்றுச்சூழல் மாசு பத்தி நம்ம பேசுறோம், பருவநிலை மாற்றங்கள், திடீர்னு மழை, திடீர்னு வெயில், இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இதெல்லாமே நம்ம குறைக்கிறோம், குறைக்க முடியும் நம்மளால. அப்ப இயற்கை சார்ந்த நிறைய நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள், முறையான கழிவு மேலாண்மை, தடையில்லாத பொது போக்குவரத்து, அத்தியாவசிய பொருளை வந்து வாங்கிறது, நீர்நிலைய ஆக்கிரமிப்புலாம் தடுக்கிறது, அதே மாதிரி காட்டை அழிக்காம இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய நம்மளால இயற்கையை வந்து பாதுகாக்கலாம்.
ஐயா, இன்றைக்கு நம்ம இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த பொதுமக்களுக்கு இந்த சுற்றுச்சூழல் பத்தின விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல எந்த அளவுக்கு இருக்குது? போதுமான அளவு விழிப்புணர்வை பொதுமக்கள் அடைஞ்சிருக்காங்களா? இன்னும் அவங்க விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன வகையா இருக்கு?
நல்ல கேள்விதான். நம்ம பொதுமக்கள் வந்து எல்லாருமே அரசாங்கம் சொல்றத கேக்குறாங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு போடுங்கன்னா அதெல்லாம் பண்றோம். அது மட்டும் பத்தாது. இது இல்லாம நம்ம வீடு, அது வீட்டுக்கு சுத்திரி இருக்கிற சுற்றுச்சூழல் எல்லாம் பாதிக்காத மாதிரி பாத்துக்கணும். முதல்ல நிறைய சொல்லிட்டே இருக்கணும். நம்ம இப்ப வாகனங்களை தவிர்க்கணும், மிதிவண்டியில தான் போகணும், பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தணும். இதெல்லாமே நம்ம அன்றாட கடமையா பண்ணிக்கணும். ஆனா இப்ப ஒரு வீட்டுல போனோம்னா அங்க இருக்கிற எல்லார் வீட்லயுமே எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருக்குமே எல்லாருக்குமே பைக் வச்சிருப்பாங்க, எல்லாருமே கார் வச்சிருப்பாங்க, அஞ்சு கார் அஞ்சு பைக் இருக்கும் ஒரு வீட்டுல. சோ அப்போ அந்த மாதிரி இல்லாததை நம்ம இப்ப கட்டுப்படுத்தணும். ஒரு நாள் இல்ல வாரத்துல ரெண்டு நாள் பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் பைகளை அறவே பயன்படுத்தக்கூடாது, அதுக்காக தான் மஞ்சப்பை திட்டம் நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கு போறப்போ கட்டாயம் நீங்க கையில சொந்தமா துணி பை எடுத்துட்டு போகணும். நீரை வந்து அளவோட செலவு பண்ணுங்க. தண்ணி இருக்கேன்னு சொல்லி நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவோட நீரை சேமிக்கணும். அப்புறம் மின்சாரத்தை மிச்சப்படுத்துறது, 24 hours அந்த எல்லா லைட்டையும் வீட்டுல போட்டு ஃபேனையும் போட்டு விட்டுட்டே உட்காந்துடாம நமக்கு எந்த அவசிய தேவையோ அந்த ரூம்ல மட்டும் நம்ம மின்சாரத்தை பயன்படுத்திக்கணும். அப்புறம் வந்து பதப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் டப்பா, அதுக்குள்ள அடைச்சி வச்சிட்டு இருக்கிற அந்த ஃபுட் எல்லாம் நம்ம சொல்லுவோம், உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து நம்ம அறவே தவிர்த்தரணும். அதே மாதிரி அருகில நம்ம வீட்டுல இருக்கோம்னு வச்சிங்களேன், அது பக்கத்துல இருக்கக்கூடிய தானியங்கள் விளையுது பாருங்களேன், அங்க இருக்கிற தானியங்களோட உணவுப் பொருட்களை நம்ம வாங்கி பயன்படுத்தணும், உணவுகளை வீணாக்க கூடாது. அப்புறம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு அதோட சார்ந்த பொருளை தான் நம்ம வாங்கணும். இப்ப இயற்கை அழித்து சுற்றுச்சூழலை நிறைய நாசம் பண்ணி தயாரித்த பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ற நிறுவனங்களிடத்து அறவே தவிர்த்தரணும். இதுதான் இந்த மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்து ஒரு முன் உதாரணமா நம்ம வச்சுக்கணும்னா எல்லார் மனசுலயும் இதை பதிய வைக்கணும். அப்படி பண்ணோம்னா நிச்சயம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். ஏன்னா இந்த உலகில் வந்து ஒவ்வொருவரோட வாழ்வில் எடுக்கும் முடிவுகள் தான் இயற்கையை போற்றும், சுற்றுச்சூழலை காக்கும், ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாறுவதற்கு வித்திடும். ஏன்னா பாத்தீங்களா வச்சிங்களா, இந்த பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களா, ஒரு பல கோடி விண்மீன்கள் இருக்கு, விண்மீன் மண்டலங்கள்லாம் இருக்கு, பல கோடி கோள்கள்லாம் இருக்கு. ஆனா பூமின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்கன்னா ஒரே ஒரு பூமி தான் இருக்கும், அதுவும் கூட நம்ம வாழ்ற பூமி தான். ஸோ அதை வந்து நம்ம பாதுகாப்பது நமது கடமை அப்படின்றத எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாரும் மற்றவங்க பாத்துக்குவாங்கன்னு விடாம இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருமே இதை நம்ம கடைபிடிச்சோம்னா இந்த சுற்றுச்சூழல் தினம் வந்து நம்ம ஒரு முக்கிய குறிக்கோளா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எப்படி மரங்கள் நடுறது, இது பழைய சுற்றுச்சூழல் தினத்துல உண்டு, அது கட்டாயம் மரங்கள் நடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி மரங்கள் நட்டு பிளாஸ்டிக் பொருளை தடுத்தோம்னா இந்த சுற்றுச்சூழல் தினம் மூலமா நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு சமுதாய சுற்றுச்சூழல் சீர்கேடு இல்லாத நாடா நம்ம உருவாக்கலாம்.
ஐயா, இதுவரைக்கும் இன்றைய உலக சுற்றுச்சூழல் தினத்துல காற்று எப்படி மாசுபடுது, நீர் எப்படி மாசுபடுது, நிலம் எப்படி மாசுபடுது, மாசுகள் அடைவதற்கு காரணம் என்ன, இதை எப்படி தடுக்கணும், குறிப்பா பொதுமக்கள் தனி மனிதர்கள் இந்த மாசிலிருந்து தங்களை தாங்களே காத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் உலக சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
புதுகை வானொலி நிகழ்ச்சி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை சென்னை பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் அறிவியல் மையம் புவி அமைப்பியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் திரு எம் சுரேஷ்காந்தி அவர்கள் சமுதாய பங்களிப்புடன் சுற்றுச்சூழல் பேணுவோம் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்கினார். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.